போன வருஷம்னா ஏதோ எப்படி அப்படின்னு நம்மளோட பிளான் எல்லாமே சொதப்பி ஒரு மாதிரி போனாலும், இந்த வருஷம் நம்மளோட கோல்ஸ் மேலேயும் நம்ம மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். அதில் சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்து ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற புக்கில் படித்தேன். ஸோ அந்த எல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த புக்கில் கொடுத்துருந்த சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை போன எபிசோட்லையும் சொல்லியிருந்தேன். அதை இன்னும் நீங்கள் கேட்கல அப்படின்னா அந்த பாட்காஸ்ட்டை இந்த பாட்காஸ்ட் கேட்டதுக்கப்புறமா போய் கேளுங்க. அண்ட் அதில் வந்து இன்னுமே முக்கியமான சில டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ மீதி இருக்க டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். நம்பர் ஒன், ஐடென்டிஃபை யுவர் கீ கன்ஸ்ட்ரெயின். நம்மளோட கோல்னு ஒன்று இருக்கும், அந்த கோலுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இல்லை அப்படின்னா காரணத்தோட கோல் செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ ஸ்கூல் படிக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை விட ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ அதிகமாக எடுத்துகிட்டு இவ்வளோ வெறி வரும். நம்மளை விட கம்மியாக படித்தா, இல்லை படிக்கவே இல்லைன்னு சொன்னால், ஆனால் நம்மளை விட அதிகமாக மார்க் எடுத்துட்டா, நெக்ஸ்ட் எக்ஸாமில் அவளை விட நான் அதிகமாக மார்க் வாங்கி காமிப்பேன் அப்படின்னு ஒரு ரீசனோட ஒரு கோல் செட் பண்ணுவோம். அது அல்பமான ரீசனாக இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் ரீசனோட செட் பண்ணுற கோல்ஸ்லாம் தான் ஒர்க் அவுட் ஆகும். ரீசனே இல்லாமல் சும்மா பண்ணுறேன், ஏதோ தோணுச்சுன்னு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் உங்களோட கீ கன்ஸ்ட்ரெயின் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோல் செட் பண்ணிங்கன்னா அதுக்காக எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 2, நம்ம மேலே நம்மளே ப்ரெஷர் போட்டு ஒர்க் பண்ணணும். எப்படி நம்ம பண்ணுற ஒரு சில ஒர்க்குக்கெலாம் டெட்லைன் இல்லைன்னா நம்ம பண்ணவே மாட்டோமோ, ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக ப்ராசஸ் பண்ணி யார் நம்மளை கேட்க போகிறா அப்படின்னு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதுவே ஒரு ஒர்க்குக்கு வந்து டெட்லைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்க ஒர்க்குக்கு நம்ம எப்படி எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவோம் இந்த டெட்லைனுக்கு முன்னாடி முடிக்கணும்னு? ஸோ நம்மள இருக்க நம்மக்கிட்ட இருக்க எல்லா டாஸ்க்கையுமே அந்த மாதிரி நம்மளே ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ப்ரெஷர் போட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 3, மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எந்த வேலை செஞ்சாலும் மோட்டிவேஷனே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம் ஒரு வாட்டியாச்சும். ஸோ அப்படி வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போய் மோட்டிவேஷனல் வீடியோஸில் சர்ச் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மோட்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அந்த டைமுக்கு யூஸ் ஆகுமே தவிர லாங் ரனில் அது ஒர்க் ஆகாது. இன்டர்னலாக நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். எவ்வளோ பேட் சுச்சுவேஷன் வந்தாலும் அதில் இருக்க குட் திங்ஸ் தான் பார்க்கணும். நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தாலே மோட்டிவேஷன் தானாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 4, இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது. சான்ஸே இல்லை நான் விட்டு கேட்டுறேன். நம்ம எல்லாருமே ஒரு பழக்கத்துக்கு அடிக்டாக தான் இருக்கும். அதான் வந்து ஃபோன் அடிக்ஷன். நம்மள பல பேர் நிமிஷத்துக்கு நிமிஷம் போய் ஃபோன் செக் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு யாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் போய் செக் பண்ணிகிட்டே இருப்போம். தட் இஸ் நாட் நார்மல் திங். ஸோ நம்ம வந்து எல்லாருமே டெக்னாலஜிக்கு அடிமைகள் தான். ஸோ நம்ம செலவு பண்ணுற எல்லா டைமையும் நம்ம ஃபோன்லேயே செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே மாஸ்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 5, என்னதான் டெக்னாலஜிக்கு நம்ம அடிமைகளாக இருந்தாலும் அதுக்கிட்டேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த சில நல்ல விஷயங்களை வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வைஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபோனில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளோட லைஃபுக்கு, அதாவது இப்போது இந்த மானிட்டைஸ் பண்ணுறாங்க, எல்லா அவங்களோட ஸ்கில்ஸையும் மானிட்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. பட் சும்மா நீங்கள் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த ஃபோனை தூக்கி உரமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாஸ்க்கை எதுவும் உங்களை பண்ண விடாமல் தடுக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கெலாம் ஃபோன் தான், நான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன், திடீர்னு மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பார்க்கும். அப்படியே யூடியூப் ஷார்ட்ஸ் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொஞ்ச நேரம், இந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். டைம் போகிறதே தெரியாது, அதுக்குள்ளே 4 மணி நேரம் ஆகிடும். நீங்கள் வந்து 4 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ஃபோன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஒரு டாஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அது பண்ணும்போது நம்மளோட எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அந்த டாஸ்க்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 7, ஸ்லைஸ் அண்ட் டைஸ் த டாஸ்க். ஸோ போன எபிசோட்லேயும் ஒரு இதே மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், எப்படி எலிஃபண்ட் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா பைட் பை பைட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் அதே தான். ஸோ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான டாஸ்க் இருக்குது அப்படின்னா அதை பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து கட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டாஸ்க்கை வந்து பண்ணணும், ஒரு ஒரு பிட்டையாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 8, கிரியேட் லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் டைம். ஸோ நம்ம வந்து பிட்டு பிட்டாக ஒரு வேலையை செய்வோம்ல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம், அப்புறம் நடுவில் நடுவில் ஃப்ரீ டைம் கிடைக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு டாஸ்க்குன்னு எடுத்துட்டா அப்பப்போ தோன்றப்ப செய்யாமல் ஒரு ஒர்க்னு வரும்போது அதை வந்து டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக, அதாவது ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கிற வரைக்கும் அதை வந்து உட்காந்து பொறுமையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரீ டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருந்தால் அதையும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே வந்து பிட்டு பிட்டாக, அதாவது தோன்றப்பெல்லாம் ஒரு வேலையை செய்யாமல் ஒரு டாஸ்க்னு எடுத்துகிட்டா கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடியுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 9th பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லேசியாக லெத்தாஜிக்காக பண்ணாமல் நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட் டாஸ்க்காக அதை வந்து நினச்சிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்சோ நம்ம வந்து ஒரு ஒரு டாஸ்க் எடுத்து அதை டைம் எடுத்து பொறுமையாக சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதை விட நம்ம எந்த டாஸ்க்கை வந்து குயிக்காக பண்ணி முடிக்கிறோமோ அதோட அவுட்புட் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நானுமே நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். நம்ம ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து ரொம்ப யோசித்து ஒரு டாஸ்க் பண்ணுவோம், அதோட அவுட்புட் வந்து ரொம்ப கேவலமாக சொதப்பலாக இருக்கும். பட் டைமே எடுக்காமல் குயிக்காக ஏதோ அப்படின்னு பண்ணுவோம், பட் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுற டாஸ்க்கு தான் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணுற டாஸ்க் தான் வந்து அவுட்புட் நல்லா வரும் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 10th கடைசி பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்மளோட ப்ரையாரிட்டிஸ்லாம் செட் பண்ணும்போது அதை ரொம்பவே கிளியராக செட் பண்ணணும். இன்றைக்கி இந்தந்த வேலை தான் இருக்குதுன்னு செட் பண்ணிட்டா அந்தந்த வேலை தான் செய்யணும். அதுக்கு வந்து நடுவில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் விட்டாமல் செட் பண்ணும்போதே கிளியராக செட் பண்ணிவிட்டு அதில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கோ அதில் வந்து உடனே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த டாஸ்க் வந்து 100% முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணாமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கும் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டிக்கும் உண்மையான ஒரு கீ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டால் மட்டும் பத்தாது, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோவும் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இல்லை மொத்தமாக வந்து ஒரு 20 டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கண்டிப்பாக இல்லை. யாராலையும் எல்லாத்தையுமேலாம் ஃபாலோ பண்ண முடியாது. இதில் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ்னு ஒரு சிலது இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது ஒரு டிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஈட் தட் ஃப்ராக் சம்மரியை வந்து, புக் சம்மரி இதோடு முடியுது. அடுத்து ஒரு நியூ புக்கோட நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் மோனிஷா சைனிங் ஆஃப். போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்டோட பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே Q&A செக்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஹாப்பி ரீடிங்.